வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 3. தேவகியின் 7வது குழந்தை அவள் வயிற்றில் இறந்து விட்டதாக கருதப்பட்டாலும் கோகுலத்தில் வசிக்கும் ரோஹிணியின் வயிற்றில் அக்குழந்தையின் கரு மாற்றப்பட்டது. பிறந்த ஆண் குழந்தை விஷ்ணு பகவானின் 8வது அவதாரமான பலராமன் என்று அழைக்கப்பட்டது. தேவகிக்கு அடுத்ததாக பிறக்க இருப்பது முன்னர் அசரீரி கூறியபடி தன்னை கொல்ல வரும் 8வது குழந்தை என்று கம்சனுக்கு தெரியும். பரிகாரத்தை விட அக்குழந்தை உருவாவதை தடுப்பதே சிறந்தது என்று எண்ணி வசுதேவனையும் தேவகியையும் ஒருவரோடு ஒருவர் சேர முடியாதபடி பாதாள சிறையின் வெவ்வேறு தூண்களில் சங்கிலியால் பிணைத்து வைக்க கம்சன் உத்தரவிட்டான். குழந்தை பிறப்பதை நிறுத்துவதற்கான தனது அற்புதமான திட்டத்தால் அவன் மகிழ்ச்சியுடன் இருந்தான். வசுதேவனும் தேவகியும் மனமுடைந்தனர். கம்சனின் கொடுங்கோன்மையை முடிவுக்கு கொண்டு வரும் 8வது குழந்தையை உலகுக்கு கொண்டு வருவதற்கு வழி இல்லாமல் அவர்கள் விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்தனர். விஷ்ணு பகவானின் அருளால் தேவகி கருவுற்றாள். கம்சன் தனது திட்டம் எப்படி செயல்படாது போனது என்று எண்ணி வருத்தமும் குழப்பமும் அடைந்தான். அவன் காவலர்களின் உதவியுடன் வசுதேவனினதும் தேவகியினதும் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வந்தான். அவன் மிகவும் பயமும் கவலையும் அடைந்து கூடுதலான காவலர்களை சேர்க்க உத்தரவிட்டான். இதனால் 8வது குழந்தை பிறந்தவுடன் தனக்கு அச்செய்தி உடனடியாக வந்தடையும் என எண்ணினான். அந்த குழந்தையையும் கொன்று வானத்திலிருந்து வந்த அசரீரியின் மிரட்டலிலிருந்து தப்பிவிடலாம் என்ற திட்டத்துடன் இருந்தான். அதே நேரத்தில் கோகுலத்தில் யசோதாவும் கர்ப்பமாக இருந்தாள். நந்தனும் யசோதாவும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்ததால் குழந்தை பிறக்கப் போவதை எண்ணி எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருந்தனர். மகாவிஷ்ணு திட்டமிட்டபடி தேவகியின் வயிற்றில் அவரே வளர்ந்து கொண்டிருந்த போது யசோதையின் வயிற்றில் யோகமாயா வளர்ந்து கொண்டிருந்தாள். வசுதேவனும் தேவகியும் தங்கள் குழந்தையின் பாதுகாப்பிற்காக மட்டுமல்லாமல் தங்கள் முழு ராஜ்யத்தின் நன்மைக்காகவும் கவலைப்பட்டனர். தேவகி பிரசவத்தை நெருங்கியதும் விஷ்ணு பகவான் அவர்கள் முன் தோன்றி தான் அவர்களின் 8வது குழந்தையாக பிறக்கப் போவதை உறுதி செய்தார். முந்தைய ஒரு பிறவியில் அவர்களின் விருப்பத்திற்கமைய தான் அவர்களுக்கு இத்துடன் 3வது முறையாக பிறக்க இருக்கிறார் என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். பிறந்ததும் குழந்தையை கோகுலத்திற்கு எடுத்துச் சென்று வசுதேவனின் நண்பனான நந்தனின் குழந்தையுடன் மாற்றுமாறும் அவர் கூறி மறைந்தார். இது வசுதேவனுக்கும் தேவகிக்கும் மிகுந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. இருப்பினும் அவர்களை சுற்றி இருந்த அதீத பாதுகாப்பையும் பாதாள சிறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையையும் எண்ணி குழந்தையை எப்படி மாற்றுவது என்று அவர்கள் யோசனையில் ஆழ்ந்தனர். ஒவ்வொருவரும் எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு கவலையில் இருக்க வேண்டும் என்பதே நியதி போலும். விஷ்ணு பகவான் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியன்று ஆவணி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். மாலையில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் வானம் இருண்டு காணப்பட்டது. தேவகிக்கு பிரசவ வலி ஏற்படுவதற்கு சற்று முன் காவலர்கள் அனைவரும் தூங்கிவிட்டனர். தேவகி ஒரு அழகான தெய்வீக ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அக்குழந்தை கருமேகங்கள் நிறைந்த வானத்தைப் போல இருண்ட நிறமுடையதாகவும் அழகான சுருள் முடியுடனும் இருந்தது. இந்த தெய்வீக குழந்தை பிறந்தவுடனேயே வசுதேவனை புனைத்திருந்த சங்கிலிகள் கழன்று தரையில் விழுந்தன. என்ன அதிசயம்! காவலர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். வசுதேவன் வெளியே செல்ல தடை எதுவுமே இருக்கவில்லை. அவர்கள் அக்குழந்தையை பிரிய விரும்பவில்லை எனினும் குழந்தைகளை மாற்றும்படியான விஷ்ணு பகவானின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது. கண்ணீருடன் தேவகி குழந்தையை வசுதேவனிடம் ஒப்படைத்தாள். குழந்தையை கையில் எடுத்தவுடன் பாதாள சிறையின் கதவுகள் திறந்தன. குழந்தையை ஒரு கூடையில் வைத்து வசுதேவன் கூடையை தனது தலையில் சுமந்து பாதாள சிறைக்கு வெளியே சென்றான். கோட்டை கதவுகளும் திறந்திருப்பதை கண்டான். வசுதேவனால் செல்லும் திசையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருள் சூழ்ந்து இருந்தது. அவன் வானத்தை பார்த்தான். மற்றொரு அதிசயம் நடந்தது. பெரும் இடி மின்னலுக்கு மத்தியிலும் நில ஒளியால் அவனுக்கு பாதையை காட்டி வழி நடத்த என மேகங்கள் வழிவிட்டன. ஆதிசேஷன் தனது ஐந்து தலைகளுடன் உடனடியாக தோன்றி கூடையின் மேல் தனது தலைகளை விரித்து குழந்தையையும் வசுதேவனையும் பலத்த காற்றிலிருந்தும் மழையிலிருந்தும் பாதுகாத்து தனது அன்பான இறைவனுக்கு சேவையை செய்தது. வசுதேவன் கோகுலத்தை நோக்கி வேகமாக நடந்தான். மழையினால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய யமுனை நதிக்கரைக்கு வந்தான். வசுதேவன் அதை கடக்க வேண்டும். ஆற்றில் காலடி எடுத்து வைத்து அதன் குறுக்கே செல்ல ஆரம்பித்தான். யமுனை நதி குழந்தையை தொட ஆவலுடன் இருப்பது போல வசுதேவனின் மூக்கு வரை நீர்மட்டம் மேலும் மேலும் உயர்ந்தது. குழந்தை தன் கால்களில் ஒன்றை கூடையிலிருந்து வெளியே வைத்து தண்ணீரை தொட்டது. உடனடியாக நீர்மட்டம் குறைந்தது. யமுனை நதி வசுதேவனுக்கு அதனை கடக்க தெளிவான நிலத்தை காட்டி வழிவிட்டது. மணிக்கணக்கில் நடந்து வசுதேவன் கோகுலத்தை அடைந்தான். வசுதேவன் கோகுலத்தில் நுழைந்ததும் அனைத்தும் ஸ்தம்பிதமடைந்தது. எதுவும் நகரவில்லை. பிரபஞ்சமே நிசப்தித்தது போல் இருந்தது. வசுதேவன் நந்தன் மற்றும் யசோதாவின் வீட்டிற்கு விரைந்தான். தேவகி பிரசவித்த அதே நேரத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தை யசோதாவின் அருகில் இருந்தது. வசுதேவன் குழந்தைகளை மாற்றிய பின் தனது குழந்தையை எப்படி தலையில் சுமந்து வந்தானோ அப்படியே யசோதாவின் குழந்தையையும் கூடையில் வைத்து தலையில் சுமந்தான். கோகுலத்தை விட்டு அவன் வெளியேறியவுடன் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. பொழுது விடிவதற்குள் வசுதேவன் பாதாள சிறைக்கு திரும்ப முடிந்தது. கதவுகள் திறந்தே இருந்தன. காவலர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவன் பாதாள சிறைக்குள் நுழைந்தவுடன் அனைத்து கதவுகளும் தானாக மூடிக்கொண்டன. வசுதேவன் யசோதாவின் குழந்தையை தேவகியிடம் கொடுத்தான். சங்கிலிகள் மீண்டும் வசுதேவனை பற்றி கொண்டன. எதுவும் மாறவில்லை போல எல்லாம் காட்சியளித்தன. என்ன நடந்தது என்பது வசுதேவனுக்கும் தேவகிக்கும் தெரியவில்லை. ஆனால் அவை அனைத்தும் விஷ்ணு பகவானின் செயல் என்று அவர்களுக்கு புரிந்தது. குழந்தையின் அழுகை தூக்கத்திலிருந்த காவலர்களை திடுக்கிட வைத்து எழுப்பியது. என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர்களில் ஒருவன் தேவகியின் எட்டாவது குழந்தை பிறந்ததை தெரிவிக்க கம்சனிடம் ஓடினான். கம்சன் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்து பாதாள சிறைக்கு விரைந்தான். தன் சகோதரி தேவகியின் அருகில் குழந்தையை பார்த்தான். தேவகி கதறி அழுதும் கூட வழமை போல அவளை அலட்சியப்படுத்திய கம்சன் கர்வத்துடன் சிரித்து கொண்டே குழந்தையை அதன் கால்களை பிடித்து தூக்கினான். கம்சன் முன் செய்தவாறே குழந்தையை பாதாள சிறை சுவரில் வீசுவதற்காக சுழற்றிய போது குழந்தையாக இருந்த யோகமாயை அவனது கைகளிலிருந்து நழுவி வானத்தில் பிரகாசமான ஒளியாக தோன்றினாள். ஏளன சிரிப்புடன், முட்டாள், உன்னால் என்னை கொல்ல முடியாது. அப்படி நீ என்னை கொன்றாலும் கூட என்ன பயன்? உன்னை கொல்லப் போகிறவன் இங்கிருந்து வெகு தொலைவில் பாதுகாப்பாக இருக்கிறான். நீ எவ்வளவு வல்லவன் என்று நினைத்தாலும் அவனிடமிருந்து தப்புவதற்கு முடியாது. நான் இப்போது உன்னை கொல்லாததற்கு காரணம் நீ என் பாதத்தை தொட்டதுதான். இறைவனே உன்னை கொல்லட்டும் என்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்படியான ஆசீர்வாதத்திற்கான வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அருமை. இப்படி சொல்லிவிட்டு யோகமாயை மறைந்தாள். என்ன நடந்தது என்று புரியாமல் கம்சன் நடுநடுங்கினான். எவ்வளவு முயன்றாலும் தன் தலைவிதியை மாற்ற முடியாது என்று அவனுடைய சகோதரி சொல்வதை கேட்டு அவன் தன் கோட்டைக்கு திரும்பினான். இந்த வார்த்தைகள் அவனது காதுகளில் எதிரொலித்து கொண்டே இருந்தன. தனது சகோதரியையும் அவளது கணவரையும் சித்திரவதை செய்த குற்ற உணர்வு அவனது இதயத்தை வாட்டியது. ஆனாலும் அவனது ஆணவ மனமே மேலோங்கியது. அதே நேரம் கோகுலம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைத்தது. குறிப்பாக பெற்றோர்களான நந்தனும் யசோதாவும் பேரின்பத்தில் இருந்தனர். முதல் நாள் இரவு பெண் குழந்தை என்று தாம் நினைத்தது காலையில் ஆண் குழந்தையாக மாறியது எப்படி என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அக்குழந்தை புன்னகைத்த முகத்துடனும் கவர்ச்சியான ஒளிரும் கண்களுடனும் இருண்ட மயக்கும் தெய்வீக தோற்றத்துடனும் இருந்ததால் அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. சிந்திக்க நேரமும் இருக்கவில்லை. கருமையான நிறத்தை கொண்டிருந்ததால் அக்குழந்தைக்கு கிருஷ்ணன் என்று பெயரிடப்பட்டது. கிருஷ்ண என்பது சமஸ்கிருதத்தில் இருண்ட அல்லது கருத்த என்று பொருள்படும். கோகுலத்தில் இருந்தவர்கள் மாடு மேய்ப்பவர்கள். நந்தன் அவர்களின் தலைவனாவான். தம்மை தொடர்ந்து வழி நடத்த தங்கள் தலைவனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோகுலம் முழுவதையும் மாலைகளால் அலங்கரித்தனர். கிருஷ்ணனின் பிறந்த நாளை பெரிய அளவில் கொண்டாடினர். அன்று முதல் அனைத்து கோபியர்கள் மற்றும் கோபாலகர்களின் வாழ்க்கை தெய்வீக குழந்தையான கிருஷ்ணனை சுற்றியே இருந்தது. தேவகியின் எட்டாவது குழந்தையை கொல்ல முடியாமல் போனதால் கம்சன் மிகவும் மனம் வருந்தினான். தேவகியின் எட்டாவது மகன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஆவணி மாதத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொல்ல திட்டம் தீட்டினான். அவன் தனது திட்டத்தை செயல்படுத்த பூதனா என்ற அரக்கியை அழைத்தான். பூதனா தனது வேலையை தொடங்கினாள். அழகான பெண் போல் மாறு வேடமிட்டு ஊரை சுற்றி சென்று ஆவணி மாதத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் விஷம் கலந்த பாலை கொடுத்தாள். இந்த பயங்கரமான செய்தி வசுதேவனின் காதுகளுக்கு எட்டியது. கம்சனின் அரசு தலைவர்களில் ஒருவனான நந்தன் தலைநகரான மதுராவுக்கு வரி செலுத்த வந்திருந்தான். வசுதேவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன் அருமை நண்பன் நந்தனை சந்தித்தான். நந்தனுக்கு குழந்தை பிறந்ததை பற்றி வாழ்த்து தெரிவித்த பிறகு கோகுலத்தில் வளரும் பலராமனை பற்றியும் விசாரித்தான். அப்போது வசுதேவன் நந்தனுக்கு பூதனாவால் பிறந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்தான். இதை கேட்ட நந்தன் தனது அன்பு மகனின் பாதுகாப்புக்கு பயந்து உடனே கோகுலத்துக்கு விரைந்தான். இதற்கிடையில் பூதனா கோகுலத்திற்குள் நுழைந்தாள். அது அவளது தேடலின் 10வது நாள். அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது நந்தனின் மகனை பற்றி அவள் கேள்விப்பட்டாள். தான் தேடித் திரியும் குழந்தையின் விபரத்துடன் அவன் சரியாக பொருந்தினான். ஒரு அழகான மற்றும் வசீகரமான பெண்ணாக தோற்றமளித்ததால் பூதனா விருந்தினராக யசோதாவின் வீட்டிற்குள் நுழைய முடிந்தது. யசோதாவும் வீட்டில் உள்ள மற்ற பெண்களும் அவளை தங்களுடன் ஒன்றாக இருக்க அனுமதித்தனர். பூதனா மிகவும் கவர்ச்சியாக பிரகாசித்து கொண்டிருந்த குழந்தையை தொட்டிலில் பார்த்தாள். கிருஷ்ணனின் அழகில் அவள் மயங்க ஆரம்பித்த போது அவளுக்கு கொடூர மன்னனான கம்சனின் கட்டளை ஞாபகத்திற்கு வந்தது. குழந்தையை கொல்வதற்காக தன் மார்பகங்களில் விஷத்தை பூசி பூதனா தயாராக வந்திருந்தாள். இந்த நுட்பம் கடந்த 10 நாட்களாக அப்பகுதியை சுற்றியுள்ள 100 குழந்தைகளை கொல்வதற்கு யுக்தியாக அமைந்திருந்தது. அவள் குழந்தை கிருஷ்ணனை தன் கைகளில் எடுத்து முத்தமிட்டு தன் மார்பகங்களில் அணைத்தாள். கிருஷ்ணன் அவளின் உயிரை மெதுவாக உறிஞ்ச தொடங்கினான். பூதனா தரையில் இறந்து விழுந்து ஒரு அரக்கியாக தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினாள். அவளது இறந்த உடல் மிகவும் பெரியதாக இருந்தாலும் கிருஷ்ணன் அவள் மடியில் சிரித்து விளையாடி கொண்டிருந்தான். மூத்த கோபியர்கள் உடனடியாக கிருஷ்ணனை பூதனாவின் மடியில் இருந்து எடுத்தார்கள். நடந்ததை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நந்தன் அவசரமாக மதுராவிலிருந்து திரும்பிய போது பூதனாவின் உடலை கண்டான். அப்பகுதியில் சுற்றி திரிந்து புதிதாக பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொன்று வந்ததாக கூறப்பட்ட குழந்தைகளுக்கு விஷம் கொடுக்கும் பெண் பூதனாவே என்று அனைவருக்கும் தெரிந்தது. பூதனா எவ்வாறு கொல்லப்பட்டாள் என்பது அவர்களுக்கு புதிராக இருந்தது. எனவே தங்கள் சிறிய கிருஷ்ணரை பாதுகாத்ததற்காக ரட்சகரான விஷ்ணு பகவானை அனைவரும் துதித்து நன்றி தெரிவித்தனர். கிருஷ்ணன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல என்பது அவர்களுக்கு தெரிய தொடங்கியது. கோகுலத்தில் பூதனா இறந்துவிட்டாள் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக கோகுல மக்கள் பூதனாவின் உடலை துண்டு துண்டாக வெட்டி தீயிட்டு எரித்தனர். அவள் கிருஷ்ணனால் வதம் செய்யப்பட்டதால் தனது பாவங்களிலிருந்து விடுபட்டு முற்றிலும் தூய்மையானவளானாள். அவளது உடல் உறுப்புகள் எரிந்ததால் துர்நாற்றத்தை எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அதற்கு மாறாக ஒரு தூப வாசனையை அது உருவாக்கியது. பூதனா காணாமல் போனாள். என்ன நடந்தது என்று கம்சனுக்கு தெரியவில்லை. அவள் திரும்பி வருவாள் என்று எண்ணி வாரக்கணக்கில் அவன் காத்திருந்தான். இறுதியாக அவள் இறந்து விட்டாள் என்பதையும் அவனது திட்டம் தோல்வியடைந்ததையும் உணர்ந்தான். பூதனா எப்படி எங்கு இறந்தாள் என்று தெரியாததால் எட்டாவது குழந்தையை கண்டுபிடிக்க கூட அவனுக்கு முடியவில்லை. அவன் அனைத்து மக்களுக்கும் எதிரான தனது கொடூரமான நடவடிக்கைகளை தொடர்ந்தான். தனது சகோதரியின் எட்டாவது குழந்தையை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து கொல்ல வேறு திட்டங்களை தீட்டத் தொடங்கினான். தொடரும். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பவ நமோ நமஹ.